உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மனதின் குரல் நிகழ்ச்சியின் 100வது பகுதி. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படி நமது விவசாயி சமுதாய வானொலி 107.4 ஒலிபரப்பப்படுகிறது. நேயர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுவோம் வாருங்கள்.
மேரே பேர தேச,
எனதருமை நாட்டு மக்களே வணக்கம். இன்று மனதின் குரலுடைய 100வது பகுதி. உங்களுடைய ஆயிரக்கணக்கான கடிதங்கள் எனக்கு கிடைத்திருக்கின்றன, லட்சோப லட்சம் செய்திகள் வந்திருக்கின்றன. முடிந்த மட்டிலும் அதிகபட்ச கடிதங்களை படிக்க வேண்டும், பார்க்க வேண்டும், செய்திகளை புரிந்து கொள்ள முயல வேண்டும் என்று விரும்பி இருக்கிறேன். உங்களுடைய கடிதங்களை படிக்கும் வேளைகளில் பல சமயம் நான் உணர்ச்சி வயப்பட்டேன், உணர்வுகளில் அமிழ்ந்து போனேன், உணர்வுகளால் ஆட்கொள்ளப்பட்டேன், அடித்துச் செல்லப்பட்டேன். ஆனால் ஒரு வழியாக என்னையே நான் நிதானித்தும் கொண்டேன். நீங்கள் மனதின் குரலுடைய 100வது பகுதிக்காக பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடியே உரைக்கிறேனே. பாராட்டுக்களுக்கு மொத்த சொந்தக்காரர்கள் மனதின் குரலின் நேயர்களான நீங்களும் நம்முடைய நாட்டு மக்களும் மட்டுமே. மனதின் குரல் கோடானுகோடி பாரத நாட்டவர்களுடைய மனங்களின் குரல், அவர்களுடைய உணர்வுகளின் வெளிப்பாடு. நண்பர்களே, 2014 அக்டோபர் 3 விஜயதசமி நன்னாள் அன்று இந்த புனித திருநாள் அன்று நாம் அனைவரும் இணைந்து மனதின் குரல் யாத்திரையை தொடங்கினோம். விஜயதசமி அதாவது தீமைகளின் மீது நல்லவைகளின் வெற்றி திருநாள். மனதின் குரலும் கூட நாட்டு மக்களின் நல்லவைகளின், ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளின் அற்புதமான திருநாளாகும். இந்த நன்னாள் ஒவ்வொரு மாதமும் வருகிறது. இதற்காக நாம் அனைவரும் காத்திருக்கிறோம். நாம் இதிலே நேர்மறை தன்மையை கொண்டாடுகிறோம். நாம் இதிலே மக்களின் பங்களிப்பையும் கொண்டாடுகிறோம். பல வேளைகளில் மனதின் குரல் தொடங்கப்பட்டு இத்தனை மாதங்கள் ஆகிவிட்டன, இத்தனை ஆண்டுகள் உருண்டோடி விட்டன என்பதை நம்ப கூட முடியவில்லை. இதன் ஒவ்வொரு பகுதியுமே விசேஷமானதாக இருந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் புதிய எடுத்துக்காட்டுகளின் நவீனம், ஒவ்வொரு முறையும் நாட்டு மக்களின் புதிய வெற்றிகளின் வீச்சு. மனதின் குரலில் ஒட்டுமொத்த நாட்டின் மூலை முடுக்கெங்கும் உள்ள மக்கள் இணைந்தார்கள். அனைத்து வயதுக்காரர்கள், பிரிவினர்களும் இணைந்தார்கள். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் ஆகட்டும், தூய்மை பாரதம் இயக்கமாகட்டும், கதராடைகளின் மீதான அன்பாகட்டும், இயற்கை பற்றிய விஷயமாகட்டும், சுதந்திரத்தின் அமுத பெருவிழாவாகட்டும், அமுத நீர்நிலைகளாகட்டும், மனதின் குரலானது எந்த விஷயத்தோடு இணைந்ததோ அது மக்கள் இயக்கமாக மாறியது. இதை நீங்கள்தான் அப்படி ஆக்கினீர்கள். அப்போதைய அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஒபாமா அவர்களோடு மனதின் குரலில் பங்கெடுத்த போது இது உலகெங்கிலும் ஒரு விவாதப் பொருளானது. நண்பர்களே, மனதின் குரல் என்னை பொறுத்த மட்டில் மற்றவர்களின் குணங்களை போற்றுவதை போன்றது. என்னுடைய வழிகாட்டி ஒருவர் இருந்தார், திரு லக்ஷ்மண் ராவ்ஜி இனாம்தார். நாங்கள் அவரை வக்கீலையா என்றுதான் அழைப்போம். அவர் எப்போதும் ஒரு விஷயத்தை கூறுவார், நாம் எப்போதும் மற்றவர்களின் குணநலன்களை பாராட்ட வேண்டும். எதிரில் இருப்பவர் உங்களுடைய நண்பராக இருந்தாலும் சரி, உங்களுடைய எதிரியாக இருந்தாலும் சரி, நாம் அவரவருடைய நல்ல இயல்புகளை அறிந்து கொண்டு அவர்களிடமிருந்து கற்க முயல வேண்டும் என்பார். அவருடைய இந்த கூற்று எனக்கு எப்போதும் உத்வேகம் அளித்து வருகிறது. மனதின் குரல் மற்றவர்களின் குணங்களிடமிருந்து கற்க ஒரு மிகப்பெரிய சாதனமாக ஆகிவிட்டது. என் மனம் நிறை நாட்டு மக்களே, இந்த நிகழ்ச்சியானது உங்களிடமிருந்து என்னை எப்போதும் விலக்கி வைக்கவே இல்லை. எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, நான் குஜராத்தின் முதல்வராக இருந்த வேளையில் அப்போது சாமானிய மக்களை சந்திப்பது, கலந்து பழகுவது என்பது வெகு இயல்பான விஷயமாக நடந்து வந்தது. முதலமைச்சரின் பணிகள் மற்றும் நேரம் இப்படித்தான் இருந்தது. கலந்து பழகும் சந்திக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்தன. ஆனால் 2014 தில்லிக்கு வந்த பிறகு இங்கே வாழ்க்கை மிக வித்தியாசமாக இருப்பதை என்னால் உணர முடிந்தது. பணியின் வகை வித்தியாசமானது, பொறுப்பு வித்தியாசமானது, நிலைமைகள் சூழ்நிலைகளின் கட்டுப்பாடு, பாதுகாப்பு தொடர்பான பகட்டு, குறைவான நேரம். தொடக்க கட்ட நாட்களில் நான் வித்தியாசமாக உணர்ந்தேன். ஒரே வெறுமையாக இருந்தது. என்னுடைய தேசத்தின் மக்களுடன் தொடர்பு கொள்வது கூட கடினமாக ஆகிவிடும் இந்த நிலைக்காக சுமார் 50 முன்பாக நான் வீட்டை துறக்கவில்லை. எந்த நாட்டு மக்கள் எனக்கு அனைத்துமாக இருக்கின்றார்களோ அவர்களிடமிருந்து நான் துண்டிக்கப்பட்டு என்னால் எப்படி இருக்க முடியும்? இந்த சவாலுக்கான தீர்வினை எனக்கு அளித்து சாமானிய மக்களோடு என்னை இணைக்கும் பாதையை துலக்கி காட்டியதுதான் மனதின் குரல். பதவிச்சுமை, வரைமுறை ஆகியவை நிர்வாக அமைப்பு எல்லை வரை மட்டுமே இருந்தன. ஆனால் மக்கள் உணர்வு, கூடானுகூடி மக்களோடு என்னுடைய உணர்வு உலகின் பிரிக்க முடியாத அங்கமாகி இருந்தது. ஒவ்வொரு மாதமும் தேசத்தின் மக்களின் ஆயிரக்கணக்கான செய்திகளை நான் படிக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் நாட்டு மக்களின் ஒன்றை மற்றது மிஞ்சும் வகையிலான அற்புதமான வடிவங்களை தரிசிக்கிறேன். நாட்டு மக்களின் தவம், தியாகத்தின் எல்லைகளையும் வீச்சுக்களையும் நான் காண்கிறேன், உணர்கிறேன். நான் உங்களை விட்டு விலகி இருக்கிறேன் என்ற உணர்வே என்னிடமில்லை. என்னை பொறுத்த மட்டிலே மனதின் குரல் ஒரு நிகழ்ச்சி அல்ல, இது என்னுடைய நம்பிக்கை, இது என்னுடைய வழிபாடு, என்னுடைய விரதம். மக்கள் இறைவனை பூசிக்க செல்லும் போது பிரசாதத்தட்டோடு திரும்பி வருகிறார்கள் இல்லையா? என்னை பொறுத்த மட்டிலும் இறைவனின் வடிவமான மக்களின் பாதார விந்தங்களிலே பிரசாதத்தின் தட்டினை போன்றது மனதின் குரல். மனதின் குரல் என்னுடைய மனதின் ஆன்மீக பயணமாக ஆகிவிட்டது. தான் என்ற நிலையிலிருந்து அனைவரையும் உள்ளடக்கிய பயணம்தான் மனதின் குரல். நான் என்பதிலிருந்து நாம் என்பதை நோக்கிய பயணம்தான் மனதின் குரல். நான் அல்ல, நீதான் என்ற நற்பதிவு பயிற்சி மனதின் குரல். நீங்களே கற்பனை செய்து பாருங்கள். என் நாட்டு மக்களில் ஒருவர் 40 வனாந்தரத்திலே வறண்ட பூமியிலே மரங்களை நட்டு வருகிறார். எத்தனையோ மனிதர்கள் 30 மேலாக நீர் பாதுகாப்பிற்காக ஏரிகளையும் குளங்களையும் ஏற்படுத்தி வருகின்றார்கள், அதனை தூய்மைப்படுத்தி வருகின்றார்கள். ஒருவர் 25-30 ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கற்பித்து வருகிறார். ஒருவர் ஏழைகளுக்கு மருத்துவ சிகிச்சையில் உதவி வருகிறார். எத்தனையோ முறை மனதின் குரலில் இவர்களையெல்லாம் பற்றி குறிப்பிட்டு நான் உணர்ச்சி வயப்பட்டிருக்கிறேன். ஆகாசவாணியின் நண்பர்கள் எத்தனையோ முறை இவற்றை மீண்டும் மீண்டும் ஒலிப்பதிவு செய்ய வேண்டி இருந்திருக்கிறது. இன்று இவை எத்தனையும் என் கண்களின் முன்னே வந்து செல்லுகின்றன. என்னை நானே மேலும் மேலும் சமர்ப்பித்துக் கொள்வதற்கு நாட்டு மக்களின் இந்த முயற்சிகள் தொடர்ந்து எனக்கு உத்வேகம் அளித்திருக்கின்றன. நண்பர்களே, மனதின் குரலில் யாரை பற்றியெல்லாம் நாம் குறிப்பிடுகிறோமோ அவர்கள் நமது நாயகர்கள். இவர்கள்தான் இந்த நிகழ்ச்சியை உயிர்ப்புடையதாக, உயிரோட்டம் உடையதாக ஆக்கியிருக்கின்றார்கள். இன்று நாம் 100 பகுதி என்ற கட்டத்தை எட்டியிருக்கும் வேளையிலே என்னுடைய இன்னொரு ஆசை என்னவென்றால், நாம் மீண்டும் ஒரு முறை இந்த நாயகர்கள் அனைவரையும் அணுகி அவர்களுடைய பயணத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே. இன்று நாம் சில நண்பர்களோடு உரையாட முயல்வோம். என்னோடு இப்போது இணைந்திருப்பவர் ஹரியானாவைச் சேர்ந்த சகோதரர் சுனில் ஜெகலான் அவர்கள். சுனில் ஜெகலான் அவர்கள் என் மனதில் ஏன் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார் என்றால், ஹரியானாவின் பாலின விகிதம் பெரும் சர்ச்சைக்கு உட்பட்டதாக இருந்தது. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் இயக்கத்தை ஹரியானாவில் நான் தொடக்கினேன். இதற்கிடையில் சுனில் அவர்கள் மகளோடு செல்ஃபி எடுப்போம் என்ற இயக்கத்தின் மீது என் கவனம் சென்றபோது அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நானும் அவரிடமிருந்து கற்க முடிந்தது. அது மனதின் குரலில் இடம் பிடித்தது. பார்த்து கொண்டே இருக்கும் வேளையிலே மகளோடு ஒரு செல்ஃபி இயக்கம் ஒரு உலகாயத இயக்கமாக பரிணமித்தது. இதில் விஷயம் செல்ஃபி எடுத்துக் கொள்வதோ தொழில்நுட்பமோ அல்ல, இது மகள் தொடர்பானது, மகளின் முக்கியத்துவம் பற்றியது. வாழ்க்கையிலே மகளின் இடம் எத்தனை மகத்தானது என்பது இந்த இயக்கம் வாயிலாக வெளிப்பட்டது. இப்படி ஏராளமான முயல்வுகளின் விளைவாகவே இன்று ஹரியானாவில் பாலின விகிதாச்சாரம் மேம்பாடு அடைந்திருக்கிறது. இன்று சுனில் அவர்களோடு கலந்து பேசுவோம், வாருங்கள். வணக்கம் சுனில் அவர்களே.
வணக்கம் சார். உங்க குரலை கேட்ட உடனே என்னோட சந்தோஷம் அதிகமாயிருச்சு சார்.
சுனில் அவர்களே, செல்ஃபி வித் டாட்டருங்கிறது எல்லாருக்குமே நினைவு இருக்கும். இப்ப இது மறுபடி விவாத பொருளாகி இருக்கு அப்படிங்கிற வேளையில நீங்க எப்படி உணர்றீங்க?
பிரதமர் அவர்களே, எங்க மாநிலமான ஹரியானாவில நீங்க கொடுத்திருக்கிற 4வது பானிபத் போர் காரணமா பெண்களோட முகங்கள்ல புன்சிரிப்பு மலர தொடங்கி இருக்கு. உங்க தலைமையில நாடு முழுக்க செய்த முயற்சிகள் காரணமா உண்மையிலேயே என்ன பொறுத்த மட்டிலும் சரி, ஒரு பெண்ணினுடைய தகப்பங்கிற முறையிலும் சரி, பெண் குழந்தைகளை நேசிக்கிறவங்க வகையிலும் மிக பெரிய விஷயமா நான் பாக்குறேன்.
சுனில் அவர்களே, இப்போ உங்க மகள்கள் எப்படி இருக்காங்க? இப்ப அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க?
சார், என்னுடைய பெண்களான நந்தினியும் யாஷிகாவும் முறையே 7வது வகுப்பு 4வது வகுப்புல படிச்சுட்டு இருக்காங்க. ஓயாம உங்களை பாராட்டிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தேங்க்யூ பிரைம் மினிஸ்டர்னு சொல்லி தங்களோட வகுப்பு சக மாணவர்களோடு சேர்ந்து உங்களுக்கு கடிதமும் போட்டிருக்காங்க.
பலே பலே. சரி, குழந்தைகளுக்கு என்னோட மனதின் குரல் நேயர்களோட கொள்ளை ஆசிகளை தெரிவிங்க.
ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. உங்க காரணமாகத்தான் தேசத்துல பெண் குழந்தைகளோட முகங்கள்ல புன்னகை தொடர்ந்து அதிகமாயிட்டே இருக்கு.
ரொம்ப ரொம்ப நன்றி சுனில் அவர்களே.
ரொம்ப நன்றி ஐயா.
நண்பர்களே, மனதின் குரலில் நாம் நம் நாட்டின் பெண் சக்தியின் உத்வேகம் அளிக்கவல்ல பல நிகழ்வுகள் எடுத்துக்காட்டுகள் பற்றி பேசியிருக்கிறோம் என்பது பெரும் நிறைவை அளிக்கிறது. நமது இராணுவமாகட்டும் விளையாட்டு உலகமாகட்டும், நான் எப்போதெல்லாம் பெண்களின் சாதனைகள் பற்றி பேசினேனோ அப்போதெல்லாம் அவர்களை மனம் நிறைய பாராட்டியிருக்கிறேன். நாம் சத்தீஸ்கரின் தேவூர் கிராமத்தின் பெண்களை பற்றி பேசியிருந்தோம். இந்த பெண்கள் சுய உதவி குழுக்கள் வாயிலாக கிராமங்களின் நாற்சந்திகள், சாலைகள், கோயில்களில் தூய்மை பணி செய்வது என்பதை இயக்கமாக செய்து வருகின்றார்கள். இதை போலவே தமிழ்நாட்டின் பழங்குடியின பெண்கள் சூழலுக்கு நேசமான ஆயிரக்கணக்கான சுடுமண் கோப்பைகளை ஏற்றுமதி செய்தார்கள். இவர்களிடமிருந்தும் தேசம் நன்கு உத்வேகம் பெற்றது. தமிழ்நாட்டிலேயே 20,000 பெண்கள் ஒன்றிணைந்து வேலூரில் இருக்கும் நாகநதிக்கு புத்துயிர் ஊட்டினார்கள். இப்படி எத்தனை எத்தனையோ இயக்கங்களுக்கு நமது பெண்கள் சக்திதான் தலைமை தாங்கியது. மனதின் குரல் அவர்களின் முயற்சிகளை முன்னிறுத்தக்கூடிய ஒரு மேடையாக மாறியது. நண்பர்களே, இப்போது நம்மோடு தொலைபேசியில் ஒரு நண்பர் இணைந்திருக்கிறார். இவருடைய பெயர் மன்சூர் அகமது. மனதின் குரலில் ஜம்மு காஷ்மீரத்தின் பென்சில் ஸ்லேட்டுகள் பற்றி கூறும் வேளையில் மன்சூர் அகமது அவர்களை பற்றி குறிப்பிட்டோம். மன்சூர் அவர்களே, எப்படி இருக்கீங்க?
தேங்க்யூ சார், ரொம்ப நல்லா இருக்கேங்க.
மனதின் குரலோட இந்த 100வது பகுதியில உங்களோட உரையாடுவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
ரொம்ப நன்றி சார்.
சரி, உங்க பென்சில் பலக வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு சார். நீங்க என்னை பத்தி மனதின் குரல்ல பேசின பிறகுல இருந்து என் வேலை ரொம்ப அதிகமாயிருச்சுங்க ஐயா. மற்றவங்களுக்கும் இந்த வேலை வாயிலா இன்னும் அதிக வேலை வாய்ப்பை அளிக்க முடியுது.
எத்தனை நபர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறீங்க?
இப்ப என்கிட்ட 200க்கும் மேற்பட்டவங்க வேலை செய்யறாங்க.
அட பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஆமா சார், இன்னும் 2-1 மாதங்கள்ல இதை விரிவாக்கம் செய்ய இருக்கேன். இன்னும் 200 நபர்களுக்கு வேலை கொடுக்க இருக்கேன்.
பலே பலே. இந்த பாருங்க மன்சூர் அவர்களே.
சொல்லுங்க சார்.
அன்னைக்கு நீங்க சொன்னது எனக்கு இன்னும் கூட பசுமையா நினைவு இருக்கு. இது எப்படிப்பட்ட வேலைன்னா, இதுக்கும் அடையாளம் கிடையாது, செய்யறவங்களுக்கும் அங்கீகாரம் இல்லை, மேலும் உங்களுக்கும் பெரிய கஷ்டம், இது காரணமா உங்களுக்கு பெரிய சிரமங்கள்லாம் ஏற்படுதுன்னு எல்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப இதுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சி போச்சு. 200க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வேலை வாய்ப்பையும் நீங்க அளிக்கிறீங்க.
ஆமா சார், கண்டிப்பா.
மேலும் புதிய விரிவாக்கம் செஞ்சு இன்னும் 200 நபர்களுக்கு வேலை அளிக்க இருக்கீங்க. ரொம்ப இனிப்பான செய்தியை நீங்க அளிச்சிருக்கீங்க.
மேலும் சார், இங்க இருக்கிற விவசாயிகளுக்கும் கூட இதனால பெரிய ஆதாயம் ஏற்பட்டிருக்கு சார். மரத்தை 2000 வித்துட்டு இருந்தாங்க, இப்போ இதுவே ஒரு மரம் 5000 ரூபாய் வரை விலை போயிட்டு இருக்கு சார். அத்தனை தேவை அதிகமாயிருச்சு சார். மேலும் இதுக்குன்னு ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கு. நிறைய தேவை அதிகமாயிருக்கு. இப்ப எங்க கிட்ட ஏகப்பட்ட ஆர்டர்கள் இருக்கு. 2-1 மாதங்கள்ல நாங்க விரிவாக்கம் செய்ய இருக்கோம்.
விரிவாக்கம் செஞ்சு 3-4 கிராமங்கள்ல எத்தனை பசங்க பொண்ணுங்க இருக்காங்களோ அவங்களுக்கும் வேலை கொடுக்கலாம். அவங்களோட வாழ்வாதாரமும் உறுதி செய்யப்படும் சார்.
பாருங்க மன்சூர் அவர்களே, உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போங்கிறதுக்கு வலு சேர்க்கறது எத்தனை முக்கியமானதுங்கிறத நீங்க கள அளவுல அதை செயல்படுத்தி காட்டியிருக்கீங்க.
சரிங்க ஐயா.
உங்களுக்கும் கிராமத்துல இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் உங்களோட பணிபுரியற எல்லா நண்பர்களுக்கும் என் தரப்பிலிருந்து பல பல நல்வாழ்த்துக்கள். நன்றி சகோதரா.
ரொம்ப நன்றி சார்.
நண்பர்களே, நமது தேசத்திலே இப்படி எத்தனையோ திறமை மிக்கவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் தங்களுடைய உழைப்பின் துணையால் வெற்றியின் சிகரம் வரை சென்றடைந்திருக்கிறார்கள். எனக்கு நன்றாக நினைவுண்டு, விசாகப்பட்டினத்தின் வேங்கட முரளி பிரசாத் அவர்கள் தற்சார்பு பாரதம் பற்றிய ஒரு அட்டவணையை பகிர்ந்திருந்தார். எப்படி தான் அதிகபட்ச இந்திய பொருட்களையே பயன்படுத்துவதாக அதிலே அவர் விளக்கியிருந்தார். வேத்தியாவின் பிரமோத் அவர்கள் எல்இடி பல்பு தயாரிப்பு தொடர்பான ஒரு சின்ன அலகினை அமைத்த போது, கேடு முக்தேஸ்வரை சேர்ந்த சந்தோஷ் அவர்கள் தரை விரிப்புகள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டார். மனதின் குரல் அவர்களுடைய பொருட்களை அனைவரின் முன்னிலையில் கொண்டு வர ஒரு சாதனமாக ஆனது. இந்தியாவில் தயாரிப்போம் இயக்கத்தின் பல எடுத்துக்காட்டுகள் தொடங்கி விண்வெளி ஸ்டார்ட் அப்புகள் வரை பல விஷயங்கள் குறித்து மனதின் குரலில் நாம் விவாதித்திருக்கிறோம். நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கலாம், சில பகுதிகள் முன்பாக நான் மணிப்பூரைச் சேர்ந்த சகோதரி விஜயசாந்தி தேவி அவர்களை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். விஜயசாந்தி அவர்கள் தாமரை நார்களை கொண்டு துணி நெசவு செய்கிறார். மனதின் குரலில் அவருடைய வித்தியாசமான சூழலுக்கு நேசமான விஷயம் பற்றி பேசினோம். அவருடைய வேலை மேலும் பிரபலமாகி போனது என்று விஜயசாந்தி அவர்கள் தொலைபேசி தொடர்பில் இப்போது நம்மோடு இருக்கிறார். வணக்கம் விஜயசாந்தி அவர்களே, எப்படி இருக்கீங்க
சார்? நான் நல்லா இருக்கேன்.
சரி, உங்க வேலை எல்லாம் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு
சார்? இன்னும் 30 பெண்களோட இணைஞ்சு பணியாற்றிக்கிட்டே இருக்கேன்.
இத்தனை குறுகிய காலத்துல நீங்க 30 நபர்கள் கொண்ட குழுவாயிட்டீங்களா?
ஆமா சார், இந்த வருஷம் கூட என் பகுதியில இருக்கிற பெண்களோட 100 எண்ணிக்கையே எட்ட இருக்கேன்.
அப்போ 100 பெண்கள்ங்கிறது உங்க இலக்கு?
ஆமா, 100 பெண்கள்.
சரி, இப்ப மக்கள் இந்த தாமரை தண்டு நார் பத்தி பரிச்சயமாயிட்டாங்களா?
ஆமா சார், இந்தியா முழுக்க ஒலிபரப்பாகிற மன் கி பாத் நிகழ்ச்சியிலிருந்து எல்லோருக்கும் இது தெரிஞ்சு போச்சு.
அப்ப இது ரொம்ப பிரபலமாயிருச்சு.
ஆமா சார், பிரதமரோட மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு பிறகு எல்லோருக்கும் தாமரை நார் பத்தி தெரிய வந்துருச்சு.
அப்போ உங்களுக்கும் சந்தையும் அதிகமாயிருக்கா?
ஆமா, அமெரிக்காவிலிருந்து கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு மொத்தமா வாங்கணுமா, பெரிய அளவுல கேட்கிறாங்க. அதனால இந்த வருஷத்துல இருந்து நான் அமெரிக்காவுக்கும் அனுப்புறதா இருக்கேன்.
அப்ப நீங்க இப்போ ஒரு ஏற்றுமதியாளர் ஆயிட்டீங்க.
ஆமா சார், இந்த ஆண்டு தொடங்கி நான் நம்ம நாட்டுல தயாரிக்கப்பட்ட பொருளான தாமரை நாரை ஏற்றுமதி செய்ய இருக்கேன்.
உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம்னு நான் சொன்னா, நீங்க உள்ளூர் பொருட்களை அயல் நாடுகளுக்குன்னு கொண்டு போயிட்டீங்க இல்லையா?
ஆமா சார், என் பொருட்கள் உலகெங்கும் கொண்டு சேர்க்கப்படணும்னு நான் விரும்புறேன் சார்.
உங்களுக்கு வாழ்த்துக்கள், அமோகமா செய்யுங்க.
ரொம்ப நன்றி சார்.
நன்றி, நன்றி விஜயசாந்தி அவர்களே.
நன்றி சார்.
நண்பர்களே, மனதின் குரலின் மேலும் ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. மனதின் குரல் வாயிலாக எத்தனையோ மக்கள் இயக்கங்கள் பிறப்படுத்திருக்கின்றன, வேகம் அடைந்திருக்கின்றன. எடுத்துக்காட்டாக நமது விளையாட்டு பொம்மைகள், இவற்றை மீண்டும் நிறுவும் பேரியக்கம் மனதின் குரலிலிருந்துதான் தொடங்கப்பட்டது. இந்திய ரக நாய்கள் தொடர்பான விழிப்புணர்வை அதிகரிக்கும் தொடக்கமும் கூட மனதின் குரலிலிருந்துதான் தொடங்கப்பட்டது. நாம் மேலும் ஒரு இயக்கத்தை தொடக்கினோம். நாம் சின்ன சின்ன ஏழை விற்பனையாளர்களிடம் பேரம் பேச வேண்டாமே, சண்டை போட வேண்டாமே என்ற உணர்வை பெருக்கினோம். ஒவ்வொரு வீட்டிலும் மூவண்ணம் என்ற இயக்கம் தொடங்கப்பட்ட போது, அப்போதும் மனதின் குரல் நாட்டு மக்களை இந்த உறுதிப்பாட்டோடு இணைக்கும் சிறப்பான பங்களிப்பை ஆற்றியது. இப்படி ஒவ்வொரு எடுத்துக்காட்டும் சமூகத்தில் மாற்றத்திற்கான காரணிகளாக மாறின. சமூகத்திற்கு கருத்தூக்கம் அளிக்கும் சவாலை பிரதீப் சாங்வான் அவர்களும் மேற்கொண்டிருக்கிறார். மனதின் குரலில் நாம் பிரதீப் சாங்வான் அவர்களின் ஹீலிங் ஹிமாலயாஸ் இயக்கம் பற்றி விவாதித்தோம். அவர் தொலைபேசி இணைப்பில் இப்போது நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். பிரதீப் அவர்களே, வணக்கம்.
சார், ஜெய்ஹிந்த்.
ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த் சகோதரா, எப்படி இருக்கீங்க?
ரொம்ப நல்லா இருக்கேன் சார். உங்க குரலை கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கு.
நீங்க இமயத்துக்கே சிகிச்சை அளிச்சிட்டு இருக்கீங்க.
ஆமாம் சார்.
இயக்கமும் நடத்தி இருக்கீங்க. இப்பெல்லாம் உங்க இயக்கம் எப்படி போயிட்டு இருக்கு?
சார், ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. 2020 தொடங்கி எத்தனை வேலைகளை 5 நாங்க செஞ்சுட்டு வந்தோமோ அதெல்லாம் ஒரே வருஷத்துல நடந்து போகுது.
பலே பலே.
ஆமாங்க, கண்டிப்பா சார். தொடக்கத்துல கொஞ்சம் படப்படப்பாத்தா இருந்துச்சு, பயமும் இருந்துச்சு. வாழ்க்கை முழுக்க இதை செய்ய முடியுமான்னு கூட தோணுச்சு. ஆனா கொஞ்சம் ஆதரவு கிடைச்சது. உண்மையை சொல்லணும்னா 2020 வரை நாங்க ரொம்ப போராடிட்டு இருந்தோம். ரொம்ப குறைவான மக்களே இதோட இணைஞ்சாங்க. ஆதரிக்க அதிகம் பேர் இல்லை. எங்களோட இயக்கத்துக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கல. ஆனா 2020 பிறகு மனதின் குரல்ல நீங்க குறிப்பிட்ட பிறகு பெரிய அளவுல மாற்றம் ஏற்பட தொடங்கிச்சு. என்னன்னா, முதல்லெல்லாம் ஒரு 6-7 சுத்தப்படுத்தும் செயல்பாடுகளையோ இல்ல ஒரு 10 வரை சுத்தப்படுத்தும் செயல்பாடுகளையோ செய்ய முடிஞ்சுது. இன்னைக்கு தேதியில தினசரி 5 குப்பை கூளங்களை எங்களால திரட்ட முடியுது, அதுவும் பல்வேறு இடங்கள்ல இருந்து.
பரவாயில்லையே.
மனதின் குரல்ல நீங்க குறிப்பிட்ட பிறகு நீங்க நம்புனா நம்புங்க, நான் கிட்டத்தட்ட கையறு நிலையில தள்ளப்பட்டிருந்த கட்டத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு பாருங்க. என் வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு. பெரிய வேகத்துல வேலை நடக்க தொடங்கிச்சு. நினைச்சு பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. உங்களுக்கு நான் ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கேன். எங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னே தெரியல. நாங்க இத்தனை தொலைவான இடத்துல இமய பகுதியில இருந்து பணி புரியறோம். இந்த உயரத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த இடத்துல இருக்கிற எங்களை நீங்க தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்களே, என்னன்னு சொல்ல. எங்களோட பணியை உலகத்தோட கண்களுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறீங்களே, எனக்கு இது ரொம்பவே உணர்ச்சிகரமான கணம். இது அப்பவும் சரி இன்னைக்கும் சரி, அதாவது நம்ம நாட்டோட பிரதம சேவகரோட என்னால உரையாட முடியுங்கிற விஷயம், இதை விட பேரு அளிக்கக்கூடிய விஷயம் எனக்கு வேற ஒண்ணுமே கிடையாது.
பிரதீப் அவர்களே, நீங்க தான் மெய்யான உணர்வோடு இமயமலை சிகரங்கள்ல சாதனை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க பேரை சொன்ன உடனேயே எப்படி நீங்க மலைகள்ல தூய்மை இயக்கத்துல ஈடுபட்டு வரீங்க அப்படிங்கிற காட்சி மக்களோட மனங்கள்ல விரியுங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. மேலும் நீங்க சொன்ன மாதிரி இப்ப மிகப்பெரிய குழு உருவாகிக்கிட்டு வருது. நீங்களும் இத்தனை பெரிய அளவுல தினசரி பணியில ஈடுபட்டு வரீங்க.
ஆமாம் சார்.
உங்களோட இந்த முயற்சிகள் காரணமா, இது பத்தின விவாதம் காரணமா, இப்பெல்லாம் மலையேறும் நிறைய நபர்கள் தூய்மை தொடர்பான படங்களை தரவேற்றம் செய்ய தொடங்கி இருக்காங்க அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன்.
ஆமாம் சார், ரொம்பவே.
நல்ல விஷயம் என்னன்னா, உங்களை மாதிரி நண்பர்களோட முயற்சிகள் காரணமா வேஸ்ட் இஸ் ஆல்சோ வெல்த், உப்பையும் கூட கோமேதகம்தான் என்பது மக்களோட மனங்கள்ல இப்ப நிலை பெற்றுக்கிட்டு வருது. மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கூட இப்ப நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. நமக்கெல்லாம் பெருமிதமா விளங்கக்கூடிய இமயத்தை பாதுகாப்பது பராமரிப்பது ஆகியவற்றில் இப்ப சாமானிய மனிதர்களும் இணையறாங்க. பிரதீப் அவர்களே, எனக்கு ரொம்ப இதமா இருந்துச்சு. பல பல நன்றிகள் சகோதரா.
தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.
நண்பர்களே, இன்று தேசத்தில் சுற்றுலா மிகவும் விரைவாக வளர்ச்சி கண்டு வருகிறது. நமது இயற்கை ஆதாரங்களாகட்டும், நதிகள், மலைகள், குளங்கள் அல்லது நமது புனித தலங்களாகட்டும், இவற்றை தூய்மையாக வைத்திருப்பது மிகவும் அவசியமானது. இவை சுற்றுலா தொழிலுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். சுற்றுலாவில் தூய்மையோடு கூடவே நாம் இன்க்ரெடிபிள் இந்தியா இயக்கம் பற்றியும் பல வேளைகளில் விவாதித்திருக்கிறோம். இந்த இயக்கத்தின் வாயிலாக மக்களுக்கு முதன்முறையாக அவர்களுக்கு அருகிலேயே இருந்த பல இடங்களை பற்றிய தகவல் தெரிய வந்தது. நாம் அயல் நாடுகளுக்கு சுற்றுலா மேற்கொள்வதற்கு முன்பாக முதலில் நமது தேசத்தில் குறைந்தபட்சம் 15 சுற்றுலா இடங்களுக்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும். மேலும் இந்த இடங்களுமே கூட நீங்கள் எந்த மாநிலத்தில் வசிக்கிறீர்களோ அங்கு இருப்பவையாக இவை இருக்கக்கூடாது. உங்கள் மாநிலத்தை விட்டு வெளியே வேறு ஒரு மாநிலத்தில் இவை அமைந்திருக்க வேண்டும். இதை போலவே தூய்மையான சியாச்சின், ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழி, மின்கழிவு பொருட்கள் போன்ற தீவிரமான விஷயங்கள் குறித்தும் தொடர்ந்து கலந்து வந்திருக்கிறோம். இன்று உலகனைத்துமே சுற்றுச்சூழலின் எந்த விஷயம் குறித்து இத்தனை பிரச்சனையில் சிக்கியிருக்கிறதோ இதற்கான தீர்வு எனும்போது மனதின் குரலின் இந்த முயல்வு மிகவும் முதன்மையானது. நண்பர்களே, மனதின் குரல் தொடர்பாக இந்த முறை மேலும் சிறப்பு செய்தி யுனெஸ்கோவின் தலைமை இயக்குநரான ஆத்ரே அசூலே அவர்களிடமிருந்து வந்திருக்கிறது. 100 பகுதிகளின் இந்த அருமையான பயணத்திற்கான நல்வாழ்த்துக்களை அளித்திருப்பதோடு சில வினாக்களையும் இவர் எழுப்பியிருக்கிறார். முதலில் யுனெஸ்கோ அமைப்பின் தலைமை இயக்குநரின் மனதின் குரலை செவிமடுப்போம், வாருங்கள்.
நமஸ்தே எக்ஸலன்சி டியர் பிரைம் மினிஸ்டர்.
வணக்கம் மாண்புமிகு பிரியமான பிரதமர் அவர்களே, யுனெஸ்கோ அமைப்பின் சார்பாக மனதின் குரல் வானொலி ஒலிபரப்பின் 100வது பகுதியில் பங்கெடுக்கும் இந்த வாய்ப்பிற்காக நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். யுனெஸ்கோவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நீண்ட பொதுவான சரித்திரம் உண்டு. நமது கட்டளைகளுக்கு உட்பட்ட அனைத்து துறைகளிலும் பலமான கூட்டுக்கள் நமக்கிடையே உண்டு. அது கல்வியாகட்டும், அறிவியலாகட்டும், கலாச்சாரமாகட்டும், தகவல் துறையாகட்டும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கல்வியின் முக்கியத்துவம் குறித்து இன்று நான் பேச விழைகிறேன். 2030ஆம் ஆண்டிற்குள்ளாக அனைவருக்கும் தரமான கல்வி அளிக்கப்படுவதை உறுதி செய்வதை குறிக்கோளாக கொண்டு தனது உறுப்பு நாடுகளுடன் யுனெஸ்கோ அமைப்பு செயல்பட்டு வருகிறது. உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு என்ற வகையில் எப்படி இந்த இலக்கை எட்டுவது என்பது குறித்து இந்தியாவின் வழி என்ன என்பதை விளக்க முடியுமா? இந்த ஆண்டு இந்தியா G20 மாநாட்டிற்கு தலைமையேற்கும் வேளையில் கலாச்சாரத்திற்கு ஆதரவளிக்கும் வகையிலும் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையிலும் யுனெஸ்கோ அமைப்பு செயலாற்றி வருகிறது. இந்த நிகழ்விற்காக உலக தலைவர்கள் தில்லிக்கு வருகிறார்கள். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, சர்வதேச செயல் திட்டத்தின் முதன்மை இடத்தில் கலாச்சாரத்தையும் கல்வியையும் பொறுத்த இந்தியா எப்படி விளைகிறது? இந்த நல்வாய்ப்பிற்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிக்கிறேன். உங்கள் வாயிலாக இந்திய மக்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். விரைவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு பல பல
நன்றி. மாண்புமிகு தலைமை இயக்குநர் அவர்களே, மனதின் குரலின் 100வது பகுதியில் உங்களோடு உரையாடுவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கல்வி கலாச்சாரம் தொடர்பான முக்கியமான விஷயங்களை நீங்கள் எழுப்பியது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது. நண்பர்களே, யுனெஸ்கோவின் தலைமை இயக்குநர் கல்வி மற்றும் கலாச்சார பராமரிப்பு தொடர்பான பாரதத்தின் முயல்வுகள் பற்றி தெரிந்து கொள்ள விழைந்திருக்கிறார். இந்த 2 விஷயங்களுமே மனதின் குரலில் விருப்பமான விஷயங்களாக இருந்து வந்திருக்கின்றன. விஷயம் கல்வி பற்றியதாகட்டும், கலாச்சாரம் பற்றியதாகட்டும், இவற்றின் பாதுகாப்பும் பராமரிப்பும் எனும்போது பாரதத்திலே ஒரு பண்டைய பாரம்பரியம் உண்டு. இந்த நோக்கில் இன்று தேசத்தின் பணி புரியப்பட்டு வருகிறது என்பது உள்ளபடியே பாராட்டுக்குரியது. தேசிய கல்வி திட்டமாகட்டும், மாநில மொழிகளில் கல்வி என்ற தேர்வாகட்டும், கல்வியில் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாகட்டும், இப்படி அநேக முயல்வுகளை உங்களால் காண முடியும். பல ஆண்டுகளுக்கு முன்னால் குஜராத்தில் சிறப்பான கல்வி அளிக்கப்படவும் கல்வி இடைநிற்றல் விகிதங்களை குறைக்கவும் குணோத்சவ் ஆர் ஷாலா பிரவேசோத்சவ் போன்ற திட்டங்கள் மக்கள் பங்களிப்பின் ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாக விளங்கின. தன்னலமற்ற வகையிலே கல்விப் பணியில் ஈடுபட்ட பலரின் முயற்சிகளை நாம் மனதின் குரலில் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறோம். உங்களுக்கு நினைவிருக்கலாம், ஒருமுறை நாம் ஒடிஷாவில் வண்டியில் தேநீர் விற்பனை செய்யும் காலஞ்சென்ற டி பிரகாஷ் ராவ் அவர்களை பற்றியும் விவாதித்திருக்கிறோம். இவர் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி புகட்டுவதை தனது இலக்காக கொண்டிருந்தார். ஜார்க்கண்டின் கிராமங்களில் டிஜிட்டல் நூலகத்தை செயல்படுத்தும் சஞ்சய் கஷ்யப் அவர்களாகட்டும், கோவிட் பெருந்தொற்றின் போது மின்வழி கற்றல் மூலமாக பல குழந்தைகளுக்கு உதவி புரிந்த ஹேமலதா என்கே ஆகட்டும். இப்படி அநேக ஆசிரியர்களின் எடுத்துக்காட்டுகளை நாம் மனதின் குரலில் கையாண்டிருக்கிறோம். கலாச்சார பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு முயற்சிகளுக்கும் கூட மனதின் குரலில் நாம் தொடர்ந்து இடமளித்து வந்திருக்கிறோம். லட்சத்தீவுகளின் கும்மெல் பிரதர்ஸ் சேலஞ்சர்ஸ் கிளப் ஆகட்டும், கர்நாடகத்தின் குவேமஸ்ரீஜி கலா சேத்தனா போன்ற மேடைகளாகட்டும், தேசத்தின் அனைத்து இடங்களிலிருந்தும் மக்கள் கடிதங்கள் வாயிலாக பல எடுத்துக்காட்டுகளை எனக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நாம் இந்த மூன்று போட்டிகள் பற்றியும் கூட பேசியிருந்தோமே, தேசபக்தி பாடல்கள், லோரி அதாவது தாலாட்டு மற்றும் ரங்கோலி ஆகியவற்றோடு இணைந்தவை. உங்களுக்கு நினைவிருக்கலாம், தேசமெங்கும் கதை சொல்லிகளின் வாயிலாக கதை சொல்லுதல் மூலம் கல்வியில் பாரத நாட்டு வழிமுறைகள் குறித்தும் ஒரு முறை நாம் பேசியிருந்தோம். சமூக முயற்சிகள் வாயிலாக பெரிய மாற்றத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும் என்பது எனது அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த ஆண்டு நாம் சுதந்திரத்தின் அமுத காலத்திலே நடைபோட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே G20 மாநாட்டிற்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாகவும் கூட கல்வியோடு சேர்ந்து பல வகைப்பட்ட உலக கலாச்சாரங்களை செறிவானவையாக்க நமது உறுதிப்பாடு மேலும் பலப்பட்டு இருக்கிறது. எனதருமை நாட்டு மக்களே, நமது உபநிடதங்களின் ஒரு மந்திரம் பல நூற்றாண்டுகளாகவே நமது ஆவியில் கலந்து நமக்கு உத்வேகம் அளித்து வந்திருக்கிறது. சரைவேதி சரைவேதி சரைவேதி, பயணித்துக் கொண்டே இரு, பயணித்துக் கொண்டே இரு, பயணித்துக் கொண்டே இரு. இன்று நாம் இதே சரைவேதி சரைவேதி, பயணித்துக் கொண்டே இரு என்ற உணர்வோடு மனதின் குரலின் 100வது பகுதியை நிறைவு செய்கிறோம். பாரதத்தின் சமூகத்தின் ஊடும் பாவும் பலப்படுத்தப்படுவதில் மனதின் குரலானது ஒரு மாலையின் இழை போல செயல்படுகிறது. இது அனைத்து மனங்களையும் இணைத்து வைக்கிறது. ஒவ்வொரு பகுதியிலும் நாட்டு மக்களின் சேவை மற்றும் திறமைகள் மற்றவர்களுக்கு உத்வேகம் அளித்திருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு கருத்தூக்கம் அளித்திருக்கின்றார்கள். ஒரு வகையில் மனதின் குரலின் ஒவ்வொரு பகுதியும் அடுத்த பகுதிக்கான களத்தை தயார் செய்தளிக்கிறது. மனதின் குரலில் எப்போதும் நல்லிணக்கம், சேவை உணர்வு, கடமை உணர்ச்சி ஆகியவையே முன்னெடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. சுதந்திரத்தின் அமுத காலத்தில் இந்த நேர்மறை எண்ணமே தேசத்தை முன்னெடுத்து செல்லக்கூடியது, புதிய உயர்வுகளுக்கு கொண்டு செல்லக்கூடியது. மனதின் குரலால் ஏற்பட்ட தொடக்கம் அது இன்று புதிய பாரம்பரியமாகவும் ஆகியிருக்கிறது என்பது எனக்கு மிகப்பெரிய நிறைவை அளிக்கிறது. இது எப்பேற்பட்ட பாரம்பரியம் என்றால், இதிலே நம் அனைவரின் முயற்சிகளின் உணர்வு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, நான் இன்று ஆகாசவாணியின் நண்பர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவிக்கிறேன். இவர்கள் மிகுந்த பொறுமையோடு இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியையும் பதிவு செய்கிறார்கள். மிகவும் குறைவான காலத்திற்குள்ளாக மிகவும் விரைவாக மனதின் குரலை பல்வேறு மாநில மொழிகளில் மொழியாக்கம் செய்யும் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தூர்தர்ஷன் மற்றும் மைகோவின் நண்பர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவிக்கிறேன். விளம்பர இடைவேளை இல்லாமல் தொடர்ந்து ஒளிபரப்பும் நாடெங்கிலும் இருக்கும் டிவி சேனல்கள், மின்னணு ஊடகங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் நான் என் நன்றிகளை தெரிவிக்கிறேன். நிறைவாக மனதின் குரலை வழிநடத்தும் பாரத நாட்டு மக்களே, பாரதத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்போர் உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவிக்கிறேன். இவை அனைத்தையும் நீங்கள் அளிக்கும் உத்வேகம், நீங்கள் தரும் பலத்தால் மட்டுமே சாதிக்க முடிந்திருக்கிறது. நண்பர்களே, பகிர என் மனதில் நிறைய இருக்கிறது, ஆனால் நேரம் இல்லை, சொற்களும் குறைவு. ஆனால் நீங்கள் அனைவரும் என் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள், என் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் என்ற முறையிலே மனதின் குரல் அளிக்கும் ஆதரவோடு உங்களிடையே உறவாடி மகிழ்ந்திருக்கிறேன். உங்களிடையே இன்னும் கலந்து களிப்பேன். அடுத்த மாதம் நாம் மீண்டும் ஒருமுறை சந்திப்போம். மீண்டும் புதிய விஷயங்கள், புதிய தகவல்களோடு நாட்டு மக்களின் வெற்றிகளை கொண்டாடி மகிழ்வோம். அதுவரை எனக்கு விடைதாருங்கள். நண்பர்களே, உங்களையும் உங்களைச் சேர்ந்தவர்களையும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பல பல நன்றிகள். வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மனதின் குரல் நிகழ்ச்சியின் 100வது பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.